ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு அபரோக்ஷ அனுபூதி. இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 110 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கு 111 தொடங்கலாம். இப்ப கடைசியா பார்த்த 110 ஸ்லோகத்துல என்ன சொன்னார் பகவான் ஆதிசங்கரர் அப்படின்னு பார்த்தா, இங்கு வந்து ஆரம்பம், இடை, கடை அப்படிங்கிற மூன்று விஷயங்கள்லயும் மக்கள் இல்லை, ஆனால் பிரம்மம் எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் வியாபித்து இருக்கிறார். மனிதர்கள் இல்லாத இடத்திலும் இருப்பது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க பகவான் ஆதிசங்கரனுடைய ஒரு ஆழமான புரிதல் வேதாந்தத்தினுடைய அடிப்படையில அவர் நமக்கு இங்கே விளக்கம் கொடுக்கிறார். அப்போ இங்கு இருப்பது இறைவன் மட்டும்தான். பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தை ஆதாரமாக கொண்டு இங்கு பகவான் ஆதிசங்கரர் பேசுகிறார். அப்போ அந்த அடிப்படையில இப்போ நாம் இங்க பார்க்கும்போது மூன்று காலங்களும் இல்லை, அந்த மூன்று காலங்களிலும் மக்களும் இல்லை, அப்ப இங்க எது இருக்குது அப்படின்னு பார்த்தா வெறும் பிரம்மம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய முடிந்த முடிவாக பார்க்கப்படுது. அப்ப அது எப்படிங்கிறது நம்ம போக போக பார்ப்போம். அடுத்தது இப்ப 111 ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம். கலனா சர்வ பூதானாம் பிரம்மவாதீனாம் நிமேசதகா கால சப்தேன நிர்திஷ்டோ ய கண்டா நந்தகோ அத்வயகா. அதாவது எப்படி நிதித்தியாசனத்திற்கு வந்து தேசம் கிடையாது என்று சொல்லப்படுகிறதோ அதுபோல காலமும் கிடையாது என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது நிதித்தியாசனம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்தினுடைய மூன்று விதமான வழிமுறைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்ட்டு. அப்போ அந்த நிதித்தியாசனம்ங்கிறது என்னன்னா சாஸ்திர அறிவை உள்ள வாங்கி கொண்ட பிறகு அது பரோட்ச ஞானமாக இருக்கும். ஆனால் அந்த பரோட்ச ஞானத்தின் அடிப்படையில் மனம் உயர்நிலைக்கு பரிணாமம் அடைந்து அது தன்னைத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உயரிய நிலை தான் இங்கே நிதித்தியாசனம் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதுதான் தியானம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நிலை தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகிறது. நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த உயரிய நிலை தான் இங்கே நிதித்தியாசனம் என்பதாக பார்க்கப்படுது. அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த உயரிய அந்த நிலையிலே அதில் காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்ட்டாரு. அங்க கால தேசங்கள் இல்லை. அப்ப இதத்தான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது, பிரம்மன் வந்து கால தேசத்துக்கு அப்பாற்பட்டது, பரமனுக்கு வந்து இங்கு காலமும் இல்லை தேசமும் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் எப்ப சொல்லுது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. அப்புறம் புல் பூண்டுகள் எனும் தாவரங்களில் தொடங்கி பிரம்மா வரை எல்லைகள் எதுவும் இல்லாமல் தோற்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்ததும் ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த சுரூபமாக இருக்கின்ற பிரம்மம்தான் அது என்று கூறப்படுகிறது. அப்ப இங்க எதுவுமே பிரம்மத்திற்கு வேறாக இல்லை அப்படிங்கறது இங்க சொல்லிடுறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, புல் பூண்டுங்கிற தாவரத்துல தொடங்கி இந்த உலகத்தையே படைக்கின்ற பிரம்மா வரைக்கும், ஏன்னா நம்ம சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது, படைக்கும் கடவுள் வந்து பிரம்மா, காக்கும் கடவுள் வந்து விஷ்ணு, அழிக்கும் கடவுள் வந்து ருத்ரன் அப்படின்ட்டு மூன்று விதமான வேலைகளை செய்யக்கூடியதாக ஈஸ்வரனை சுட்டி காட்டுது வேதத்தினுடைய கர்மகாண்டம். வேதத்தினுடைய முற்பகுதி அதை சொல்லுது. அப்ப அதுல நம்ம படிச்சதுல வச்சு இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, புல் பூண்டு முதல் தொடங்கி பிரம்மா வரைக்கும் எந்த ஒரு எல்லையும் பவுண்டரியும் கிடையாது, அது எல்லையற்றதாக அந்த பரமநிலத்திலேயே இருக்குது. அது தோற்றத்திற்கு வெளி கொண்டு வந்ததும் அதற்கு ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த சுரூபமாக இருக்கின்ற பிரம்மம் தான் அது என்று கூறப்படுகிறது அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார் இந்த 111 ஸ்லோகத்திலே. அப்ப இங்க 111 ஸ்லோகத்துல வந்து காலத்தை பற்றி சொல்றாரு இல்லையா. அப்ப நம்ம நேற்று வந்து சொன்னோம் காலம் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதலுக்கு நம்ம வருவோம் அப்படின்ட்டு சொன்னோம். இப்ப காலம்ங்கிற விஷயம் வந்து இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலாதீதன் தான் சொல்றோம், ஏன்னா அவன் வந்து எல்லாவற்றையும் ஆளுகின்றவனாக இருக்கிறான், அகண்டமாக இருக்கிறான். அவன் வந்து கால தேசத்துக்குள்ளேயே வரல, ஆனா இங்க படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கால தேசத்துக்குள்ள இருக்குது. அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நேத்தே சொன்னேன், இங்க எது ஒன்று படைக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, உற்பத்தி ஆயிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி வந்துடும். அது நமக்கும் இருக்கிறது, நமக்கும் வந்து பிறப்புன்னு தான் ஒரு இறப்புன்றது இருக்கு, அதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா படைக்கப்பட்ட அத்தனை உடல்களும் அழிவுக்கு உட்பட்டது தான். அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டது. அதனால இங்க வந்தவைகள்லாம் இல்லாமல் தான் போக போகிறது. அப்ப தோன்றி மறையக்கூடியது, அதை வைத்து தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, மித்தியா அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வேதாந்த சாஸ்திரத்தின் படி நம்ம இங்க பார்த்தோம்னா கால தேசங்கள் இல்லை, கால தேசத்தை கடந்து அந்த தூய அறிவு மட்டும்தான் இருக்கிறது, ஆன்மா மட்டும்தான் இருக்கிறது, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது, அதுவே சத்தியம். பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா என்பது வேதத்தினுடைய மகா வாக்கிய உபதேசம். இப்ப நம்ம சயின்ஸ் படி பார்ப்போமே. இப்ப சயின்ஸ் படி நம்ம பார்த்தா தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். வேதாந்த சாஸ்திரத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய மைண்ட் வந்து சயின்ஸையும் புரிஞ்சுக்கிச்சுன்னா ஈஸியா எடுத்துக்கும். அதுக்காக சயின்ஸோட கம்பேர் பண்ணி இங்க நான் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்துல சொல்றேன். இப்ப வந்து காலம் தேசம் அப்படிங்கிற விஷயத்தை சயின்ஸ் எப்படி பேசுது அப்படின்னா, அதை வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுது. ஆங்கிலத்துல வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ். இப்ப வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஒண்ணுதான், டைமும் ஸ்பேஸும் பிரிக்க முடியாது. ஸ்பேஸ் டைம் ரெண்டும் போத் ஆர் சேம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டாட் எடுத்துக்கங்களேன், ஒரு தொடக்க புள்ளி. இப்ப இந்த தொடக்க புள்ளி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிறீங்க, அங்க வந்து ஒரு குண்டூசியில ஒரு டாட் வைக்கிறீங்க. அது குண்டூசியில தான் ஒரு டாட் வைக்கணும், ஏன்னா அவ்வளவு ஷார்ப் டாட். இப்ப இந்த டாட்டுக்குள்ள வேற என்ன இருக்கும், எதுவுமே இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னா அந்த டாட் வந்து ஒரு வட்டமா தெரியும். அப்ப அதுக்குள்ள ஏகப்பட்ட டாட்ஸ் இருக்கு. ஆனா நம்முடைய கண் பார்வையில ஒரே ஒரு குண்டூசி வச்சு புஷ் பண்ணி பாக்குறதுல ஒரு டாட் தான் விழுந்த மாதிரி நமக்கு தெரியும். ஒரு பென்சில்ல ஒரு புள்ளி வைக்கும்போது கூட நமக்கு ஒரு டாட் தான் அதுல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அதுல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஒரு டாட்ல நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜீரோ டைமென்ஷன் அப்படிங்குது. டைமென்ஷன்னா என்னன்னா ஒரு பரிமாணம். இப்ப வந்து நம்முடைய மைண்ட் வந்து அந்த ஜீரோ டாட்ல இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒன்றும் புரிதல் இல்லாத நிலை, அதுதான் ஜீரோ டாட். இப்ப என்ன பண்ணுது, அந்த ஜீரோ டாட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நகருது. அந்த குண்டூசினால குத்தப்பட்ட ஒரு புள்ளிய அப்படியே அந்த குண்டூசியை வச்சு நகர்த்துறோம், அல்லது ஒரு பென்சிலால் வைக்கப்பட்ட ஒரு புள்ளிய அப்படியே அந்த பென்சிலால் அப்படியே நகர்த்துறோம். நகர்த்தும் போது அப்படியே அது ஒரு சைட்ல நகருது இல்லைங்களா, அது அப்படியே ஒரு லெவலுக்கு நகர்ந்துகிட்டே வருது. ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க முடிப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல முடிச்சுட்டா அந்த இடத்துல ஒரு டாட் வச்சிருவீங்க. இங்க தொடங்கி அங்க முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒரு டாட்டோட ஒரு கோடு மட்டும் போடுறீங்க, அதை முடிக்கிறீங்க இல்லையா. அப்ப அது வந்து ஒரு நீளம்ங்கிற அடிப்படையில சுட்டி காட்டப்படுது. அதாவது இப்ப மைண்ட் வந்து ஒண்ணுமே தெரியாம ஜீரோவா இருந்தது, அதாவது பூஜ்யத்திலிருந்து ராஜ்யத்தை படைக்கிறது எப்படிங்கிறத சொல்லுது சயின்ஸ். அதை சாஸ்திரமும் சொல்லுது. ஒரு புள்ளியில தொடங்கின அந்த பென்சில் அப்படியே நகர்ந்து ஒரு ரைட் சைட்ல நகர்த்தினாலும் சரி, லெஃப்ட் சைட்ல நகர்த்தினாலும் சரி, ஒரு கோடு மட்டும் போடுறீங்க. ஒரு கோடு போட்டு முடிச்சிருவீங்க இல்லையா, அந்த கோடு முடியும் போது ஒரு கோடை வந்து என்ன சொல்லுதுன்னா லெங்க்னு சொல்லுது சயின்ஸ், நீளம் அப்படின்னு சொல்லுது. இப்ப எப்படி இதை புரிஞ்சுக்கணும், இந்த நீளத்தை ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஜீரோ, அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு. இப்ப மனம் என்ன பண்ணுதுன்னா ஒரு டாட்ல இருந்து அடுத்த பரிமாணத்துக்கு டிராவல் பண்ணுது, கோடாக வரைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல போய் சிக்கிக்குது, ரோட்ல நிக்குது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, அது தடுமாறுது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, தவிக்குது, இப்படி போலாமா அப்படி போலாமான்னு தெரியாம தவிக்கிற அந்த குழந்தைய வந்து ஜீரோ டைமென்ஷன், அந்த டாட்டை வந்து ஒரு குழந்தையா உருவகப்படுத்திங்க, ஜீரோ டைமென்ஷன்ல இருக்கு. இப்ப அந்த டாட் மூவ் ஆகுது இல்லையா, அப்படியே மூவ் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நிக்குது. அது 10 அடி போகலாம், 10 மீட்டர் போகலாம், 10 கிலோமீட்டர் போகலாம், அது டிஸ்டன்ஸ், அதுதான் நீளம் லெங்க். அப்ப ஒரு குழந்தை என்ன பண்ணுது, அங்கிருந்து கிளம்பி அப்படியே அந்த ரோட்ல போய்கிட்டே இருக்கு. அதுக்கு போக மட்டும்தான் தெரியும், திரும்பி வரதுக்கெல்லாம் தடம் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது அந்த குழந்தைக்கு. அப்படியே போயிட்டு இருக்குது தடத்துல, அவ்வளவுதான். அப்ப அது மாதிரி இங்க நீங்க ஒரு கோடை போட்டீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சயின்ஸ் சொல்லுது. அதாவது முதல் நிலையிலிருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அதை உருவகப்படுத்துறாங்க. சயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த மனித அறிவு பரிமாணத்தை டைமென்ஷனா காட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி இப்படிதான் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லும் போது அந்த டாட்டை வந்து ஒரு ஜீரோ டைமென்ஷனாகவும், அடுத்தது இரண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போடுறதுல சுட்டி காட்டுறாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஜீரோ, அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் ஒரு கோடு. திருப்பி அந்த அந்த இடத்துல இருக்கிற குழந்தைய வந்து இன்னொரு பக்கம் போகுது. அந்த இடத்துல யாராவது நிறுத்தி எந்த பக்கம் போகணும்னு கேட்கறாங்க. அது அழுதுகிட்டு இருக்கு, சரி வா உன்னை இன்னொருத்தர்கிட்ட கூப்பிட்டு போறேன்னு சொல்லி அங்கிருந்து ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு போறாங்க இல்லையா. அப்ப அது வந்து இப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கோடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வந்து படம் வரைஞ்சி காட்ட முடியாததுனால உங்களுக்கு அப்படியே ஒரு இமேஜினேஷன்லயே நீங்க கற்பனை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு டாட்டு, அது அப்படியே நீளமா ஒரு கோடு, அது எக்ஸ். ஆனா இப்ப அந்த எக்ஸ்ல போய் நின்ன குழந்தைக்கு ரிட்டர்ன் வர தெரியாது, ஒன் சைடு மட்டும் போகும். அதனால அது சிங்கிள் டைமென்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ரெண்டாவது அங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகுது, அது ஒய் டைமென்ஷன். அடுத்தது எக்ஸுக்கு அப்புறம் ஒரு ஒய்ன்னு ஒரு கோடு உண்டாகுது, அது அடுத்த பரிமாணம், இரண்டாம் பரிமாணம். அப்போ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு டைமென்ஷன்ல இப்ப என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும். இப்ப ஜீரோவில் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இருக்கிறது தெரியும், ஆனா செகண்ட் டைமென்ஷன் இருக்கிறது தெரியாது, அடுத்த ஒரு பரிமாணம் இருக்கிறது தெரியாது. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஃபர்ஸ்ட் டைமென்ஷனோட முடிஞ்சிடுது. இப்ப ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்தவங்களுக்கு அடுத்த டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் போகிறது தெரியும், அப்ப செகண்ட் டைமென்ஷன் அவங்க போறாங்க, ஆனா அவங்களுக்கு தேர்ட் டைமென்ஷன் தெரியாது. ஆனா அந்த தேர்ட் டைமென்ஷன் செகண்ட் டைமென்ஷன் இருக்குங்கிறத ஷேடோ மட்டும்தான் தெரியும், அந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா எப்படி போறதுன்னு தெரியாது. அதுக்கு மெச்சூரிட்டி வந்தா தான் போக முடியும். அப்படித்தான் இப்ப வந்து மனித அறிவு பரிமாணம் இந்த மாதிரி பரிணமித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்ப இங்க ஜீரோ டு ஒரு லாங் போறத வந்து லெங்க் வந்து ஃபர்ஸ்ட் டைமென்ஷனாகவும், அப்புறம் லெங்க்ல இருந்து இன்னொரு சைடு போறத வித்தா காட்டி அதை வந்து செகண்ட் டைமென்ஷனாகவும் சொல்லுது. அப்ப இங்க வந்து ஒரு எல் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல ரெண்டு டைமென்ஷன் மொத்தம் நம்ம பார்த்துட்டோம், ஜீரோ ஒன் டூ. இப்ப இந்த மாதிரி நம்ம போட்டு போன பிறகு அந்த கோடுல இருந்து திருப்பி நம்ம லெங்க்த் போக தெரியும், திருப்பி நம்ம வித்து போக தெரியும். அப்போ இப்ப லெங்க்த் வித் அப்படிங்கறத நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கொயரை வந்து நம்ம எப்படி பாக்குறோம், அதாவது செவ்வக வடிவமாவும் வச்சுக்கலாம் ஒரு சதுரமாவும் வச்சுக்கலாம். பட் ஆனா அது எப்படி இருக்கும்னா ஒன்லி பிளாட் சர்ஃபேஸ், சமமா இருக்கும். அதுக்கு மேல ஒரு தேர்ட் டைமென்ஷன் இருக்குன்னு தெரியாது. அந்த நிலையில படைப்பு உண்டாகி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்குறீங்க புரியறதுக்காக, ஏன்னா உங்களுக்கு படம் இல்லாமல் புரிய வைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் வாங்குறீங்க, அது ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கு, கிரவுண்ட் லெவலில் பிளைன் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கு. இப்போ அந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் அளந்து பார்க்கணும்ல, எவ்வளோ தூரத்தில் எனக்கு நீளம் இருக்குங்க, எவ்வளோ தூரத்தில் அகலம் இருக்குங்க, என்னுடைய சைட் என்ன சைட்ஸ் டைமென்ஷன் வருது சொல்லுங்க அப்படின்னு அளந்து பார்ப்பீங்க. அப்போ நீளம் வந்து உங்களுக்கு ஒரு 30 அடி வருதுங்க, அகலம் வந்து ஒரு 20 அடி வருதுங்க, 30x20 உங்கள் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ளாட் சைஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் தான் செகண்ட் டைமென்ஷன், 2D டைமென்ஷன் சொல்கிறோம். ஜீரோ டைமென்ஷன் டாட்டு, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் சிங்கிள் லைனு, செகண்ட் டைமென்ஷன் அப்படியே ஒரு ஸ்கொயர் அல்லது ஒரு செவ்வக வடிவம் ரெக்டாங்கிள், இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் நம்ம இரு 2D இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், உயரம் தெரியாது நமக்கு, உயரம்ங்கிற ஒரு விஷயமே தெரியாது, ஏன்னா ஒன்லி ஃப்ளாட் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ஃப்ளாட் லெவலை எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் ஒரு எறும்பு இருக்கக்கூடிய நிலைப்பாடும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்களேன். இப்போ நான் வந்து 3D டைமென்ஷனில் இருக்கிறேன், ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும், உயரம் தெரியும், அகலம் தெரியும், நீளம் தெரியும், உயரமும் அந்த கீழே இறக்கம் ஏற்ற இறக்கமும் தெரியும், எனக்கு உயர்வு தாழ்வு ரெண்டுமே தெரியும். அப்போ இப்போ நான் வந்து தேர்ட் டைமென்ஷன் போகணும்னா என்ன பண்ணுறேன், அந்த சைட்டை வாங்கிட்டேன் இல்லையா, இப்போ அந்த சைட்டை வந்து நான் சேஃப்டி பண்ணணும், வேற எவனா வந்து ஆடு மேய்க்கக்கூடாது, வேற எவனா வந்து அந்த இடத்துல கட்டடம் கட்டிடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு அந்த சைட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுப்பா அப்படிங்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த சைட்டை சுற்றி 4 பக்கமும் ஒரு காம்பவுண்ட் வால் எழுப்பி கொடுத்துட்றான். அந்த காம்பவுண்ட் வால் எழுப்பின உடனே அது தட் இஸ் கால்ட் 3D, தேர்ட் டைமென்ஷன் அப்படிங்கிறோம். அப்போ இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னா 3D இருக்கிறோம். இதை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இப்படி கொண்டு வந்தேன். இப்போ நீங்கள் நான் இங்கே பார்க்குற கட்டடங்கள், இந்த ஹோல் யூனிவர்சல் 3D டைமென்ஷன். 3D டைமென்ஷன்னா என்ன, ஒரு வடிவத்துல இருக்குது, உயரம் இருக்குது, அகலம் இருக்குது, நீளம் இருக்குது, எல்லா பக்கமும் நம்ம தெரியும். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைங்க அந்த காலத்துல விளையாடும் இல்லையா, கியூப், கியூப் விளையாட்டு. அந்த கியூப் எப்படி ஸ்கொயரா இருக்கும், டைமென்ஷன் என்ன, 3D டைமென்ஷன். அப்ப 3D டைமென்ஷன் அப்படின்னா முப்பரிமாண வடிவம், முப்பரிமாணம், எல்லா பக்கமும் நம்ம விட்த் இருக்குது, ஹைட் இருக்குது, லெங்த் இருக்குது. அப்ப நம்ம 3D டைமென்ஷன்ல இப்ப இருக்கிறோம். இதுதான் இப்ப நம்முடைய நிலைப்பாடு, மனிதர்களுடைய நிலைப்பாடு 3D டைமென்ஷன். இப்ப இது வந்து நான் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ், வெளி. ஏன்னா ஒரு வெளி எப்படி உருவாகுதுன்னா, ஒரு டாட்ல தொடங்கி அது லெங்க்த்து, வித்து, ஹைட் அப்படிங்கிற லெவல்ல உருவாகிட்டு இருக்கு. இப்ப இந்த வெளி உருவாவதற்கு முன்னாடி டாட்டா இருக்கும்போது அறிவே இல்லாத அந்த குழந்தை, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருந்த ஒரு குழந்தை, தனந்தனியாம ஒரு பாதையில் அப்படியே போயிட்டே இருக்குது இல்லையா. ரிட்டர்ன் வரக்கூட தெரியாது, திரும்பி வர்ற வழி கூட அது தெரியாது, எங்கிருந்து வந்தோம் எப்படி திரும்பி போகணுங்கிறது கூட தெரியாம அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது சிங்கிள் டைமென்ஷன், ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். அப்படி போற குழந்தைக்கு பாரு, இப்படி போன இன்னொரு தடத்தை காட்டி கொடுத்தோம்னா அது அடுத்த பரிமாணத்துக்கு போகுது இல்லையா, அது செகண்ட் டைமென்ஷன். அது வித்துல போகுது, அடுத்தது லெங்க்ல வந்து வித்துல போகுது. இப்ப வித்துல போனது மீண்டும் லெங்க்த்துக்கு வரும், லெங்க்ல இருந்து திருப்பி வித்துக்கு வரும். ஆக மொத்தத்துல அந்த ஸ்கொயரா இருக்கும், இல்ல ரெக்டாங்கிளா சுத்தும், அல்லது ஒரு ட்ரையாங்கிளா சுத்தலாம், எப்படி பார்த்தாலும் அது பிளாட் சர்பேஸ். அந்த பிளாட் சர்பேஸ் வந்து 2D டைமென்ஷன். அப்ப இதை நம்ம வந்து ஆர்ட் வரையும் போது சொல்லுவோம், 2D பிக்சர், 3D பிக்சர் அப்படின்ட்டு. இப்ப 2D பிக்சர் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து வெள்ள பேப்பர்ல ஒரு படத்தை வரையும், அந்த படம் வந்து 2D இமேஜ். ஏன்னா 2D இமேஜ்னா அந்த படத்துல வந்து ஒரு ஏரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு குழந்தை விளையாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே பிளாட் பேப்பர்ல பிளாட் இமேஜா இருக்கும், அதுல வந்து ஒன்றும் ரியாலிட்டி இருக்காது. ஆனா 3D இமேஜ் உருவாக்கிட்டீங்கன்னா ரியலாவே அந்த குழந்தை அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்ப 3D இமேஜ். அப்ப 3D இமேஜ், 2D இமேஜ்னா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப 3Dங்கிறது ஒரு முழு வடிவம், நம்ம கை, காலு, லெப்ட், ரைட்டு, ஹைட்டு, லெங்க்த்து, வித்து எல்லாம் சேர்ந்து ஒரு பரிமாணம், முப்பரிமாணமும் நமக்கு தெரியுது. லெஃப்ட் ரைட் எல்லாம் சுத்தி பார்க்கலாம், 360 degrees அப்படியே சுத்தி பார்த்தோம்னா ஒரு கார் அப்படியே எல்லா பக்கமும் பாக்குறோம் இல்லையா. ஒரு கார் பர்ச்சேஸ் பண்றதுக்கு போற முன்னாடி அந்த காரனுடைய படத்தை வந்து 360 directionல பாருங்க, 360 degrees directionல பாருங்கன்னு போட்டிருப்பான். அந்த இமேஜ் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா காரனுடைய லெஃப்ட், ரைட், ஃப்ரண்ட், பேக் எல்லாம் நீங்க சுத்தி பார்க்கலாம், ஹைட் முதல் கொண்டு எல்லாம் காரை பார்க்கலாம். அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சல் இப்ப 3D இமேஜில் இருக்குது. இதுதான் நம்முடைய பரிமாணம். இப்ப நம்ம எல்லாம் 3rd பரிமாணத்தில் இருக்கிறோம், 3D டைமென்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இத சாஸ்திரம் சொல்லல, இப்ப நான் சயின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன், சயின்ஸ் சொல்லுது. அப்போ இந்த 3D டைமென்ஷன்ல இருக்கிற நமக்கு அடுத்த பரிமாணம் 4th டைமென்ஷன் ஒன்னு இருக்குது, தட் இஸ் கால்ட் டைம் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல வரக்கூடிய ஐன்ஸ்டைன் மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. பட் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அதை ஒத்துக்கிறது இல்லை. 4th டைமென்ஷன் வந்து டைம் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன இங்க ஒரு ப்ராப்ளம்னா, ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒரு யூனிக் இருக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தனித்துவம் இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து டாட்டா இருக்கும்போது நீங்க மட்டும்தான் அங்க இருக்கிறீங்க, எப்படி போறது வரதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. அப்புறம் நீங்களா ஒரு இடத்துல அங்கிருந்து கிளம்புறதுக்கு உண்டான ஒரு சென்ஸ் டெவலப் ஆன உடனே அங்கிருந்து கிளம்பி ஒரு பக்கமாவே போயிட்டு இருக்கீங்க, ஃபார்வர்ட் டைரக்ஷன்லயே போயிட்டு இருக்கீங்க, திரும்பி வரமாட்டீங்க, ஏன்னா திரும்பி வரதுக்கு வழி தெரியாது, அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அது லெங்க்தாக கால்குலேட் பண்றோம், எத்தனை தூரம் போயிருக்கீங்க, எத்தனை மீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறத லெங்க்தாக ஒரு கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல டைம் வந்துடுது. பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, 4th டைமென்ஷன் தான் டைம்ங்கிறாங்க. பட் நாம ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்றோம்னா, நீங்க டைமையும் ஸ்பேஸையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல குழந்தை இருந்து புறப்படுது அப்படின்னா, அது அங்கிருந்து 10 meters போனாலும் சரி, 10 kilometers போனாலும் சரி, அதுக்குண்டான ஸ்பேஸையும் அது எடுத்துக்குது, அதுக்குண்டான டைமையும் அது எடுத்துக்குது. அப்போ டைம் எங்க தொடங்குது, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே டைம் தொடங்கிடுச்சு. அப்போ பெருவெடிப்பு கொள்கைன்னு ஒன்று உருவாகதா சொல்லுது இல்லையா, பிக் பேங் தியரி பத்தி சயின்ஸ் பேசுது இல்லையா. அப்போ பிக் பேங் தியரியில ஒரு வெடிப்பு நிகழ்ந்த பிறகு, ஒரு புள்ளியிலிருந்து ஒரு ஒளி புள்ளியிலிருந்து இந்த உலகம் வெடிச்சு வெளிப்பட்டதுங்கிற மாதிரி சொன்னா கூட, அந்த வெடிப்பு நிகழ்ந்த உடனே அங்கே டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு, அவ்வளவுதான். அதை சயின்ஸ் ஏத்துக்கிட்டாலும் கூட, இந்த டைமென்ஷன் விஷயத்துல 4th டைமென்ஷன் தான் டைம்னு சொல்லும் போது கான்ட்ராவா இருக்கு. சயின்ஸ் சொல்ற விஷயமும் நாம சிந்திக்கக்கூடிய விஷயமும் கான்ட்ராவா இருக்கு, ஒத்து வரல. அப்ப இதனாலதான் சயின்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஒவ்வொரு முறையும் சயின்ஸ் எந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்டை ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு, அடுத்து வர சயின்டிஸ்ட் வந்து அது சரியில்லைங்க, அவர் சொன்ன நியூட்டன் லா வந்து கிடையாது, அவர் வந்து கிராவிட்டியை பத்தி பேசுறாரு, பட் கிராவிட்டியை விட குவாண்டம் தியரி தான் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர சயின்ஸ் ஐன்ஸ்டைன் என்ன பண்றாரு, குவாண்டம் தியரி எடுத்து பேசுறாரு. அப்ப டெக்னாலஜி அந்த மைண்டினுடைய டெவலப்மெண்ட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தா ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொருவான கருத்துக்களை முன்வைக்கும் போது சயின்ஸ் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து ஃபால்ஸ் பண்ணி புதுசா வரக்கூடிய விஷயங்களை ரைட்டுன்னு சொன்னாலும் இனிமேல் வர்ற ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு விஷயத்த எடுத்து சொல்லுவான், அது வரும்போது இது ஃபால்ஸ் ஆயிடும். அப்ப இப்படி போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு வந்து ஒரு உண்மை தெரியணும் இல்லையா, முடிந்த முடிவு தெரியணும் இல்லையா, அதுதானே உண்மையாக இருக்க முடியும். அப்ப இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இப்ப தேர்ட் டைமென்ஷன்ல, இப்ப த்ரீ டி டைமென்ஷன்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா, இப்ப முப்பரிமாணத்துல இருக்கிறோம், அடுத்தது ஃபோர்த் டைமென்ஷன் ஒரு பேசுது. ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப முப்பரிமாணம்ங்கிறது ஒரு கியூப் மாதிரி, அகலம் இருக்கு, நீளம் இருக்கு, உயரம் இருக்கு, ஒரு கட்டடமே இருக்குது சுத்தி, ஒரு பிளாட்ல வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல சுத்தி நீங்க வந்து செவ்வறு எழுப்புறீங்க, அந்த செவ்வறு வந்து நாலு பக்கம் நிக்குது, அப்போ உங்களுக்கு ஹைட்டும் தெரியுது, விட்டும் தெரியுது, லெங்க்த்தும் தெரியுது. இப்ப அடுத்தது ஃபோர்த் டைமென்ஷன்ல என்ன பண்ண போறோம்னா சென்ட்ரல் அதே மாதிரி ஒரு வித்து வச்சுட்டு அதை நாலு பக்கம் திருப்பி அதை இணைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது கியூபுக்குள்ள ஒரு கியூப் இருக்கிற மாதிரி, செவ்வகத்துக்குள்ள இன்னொரு செவ்வகம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உண்டாகுது. அதை வந்து ஃபோர்த் டைமென்ஷன் சொல்ற சயின்டிஸ்டும் இருக்கிறான். இல்ல இல்ல அது மாதிரி ஒரு வடிவத்துல எடுத்துக்க முடியாது, டைம் தான் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்ற சயின்டிஸ்டும் இருக்கிறான். அப்ப இங்க ரெண்டு விதமான வேறுபாடுகள் சயின்டிஸ்டுக்குள்ள இருக்குது, ஃபோர்த் டைமென்ஷனுக்குள்ள ஏன் இந்த வேறுபாடுகள் வருதுங்கிறத நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். சயின்டிஸ்டுங்க வந்து ஆராய்ச்சியில் தான் இருக்கிறான், இவன் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் வந்து டைம்ங்கிறான், அவன் ஃபோர்த் டைமென்ஷன் வந்து டைம் இல்ல, தட் இஸ் கால்டு வந்து டெசராக்ட் அப்படிங்கிறான். டெசராக்ட்ங்கிறது வந்து எப்படின்னா இந்த செவ்வக வடிவத்துல உள்ள இன்னொரு செவ்வக வடிவத்தை இணைச்சி அதையெல்லாம் ஒன்றாக இணைத்தா அது ஒரு வடிவமாக இருக்கும். அதாவது ஒரு கியூபுக்குள்ள ஒரு கியூப் வச்சா அந்த கியூபை இந்த கியூபை இணைச்சோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தெரியும், அதாவது அந்த த்ரீ டி லெவலை தாண்டி ஒரு மாதிரி ஆங்கிள் அது தெரியும், அதை வந்து டெசராக்ட் ஆங்கிளை வந்து ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அப்போ இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், ஆமாம் நாங்கள் டைமை ஏற்றுக்க மாட்டோம், காரணம் என்னன்னா டைம் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் கிடையாது, டைம் வந்து ஒன்லி டைரக்ஷன் தான், டைமென்ஷன் கிடையாது, அது ஒரு டைரக்ஷன். எப்படி டைம் வந்து டைரக்ஷன் அப்படின்னா இப்போ டைம் வந்து ஃபார்வர்டில் தானே போகுது, ரிவர்ஸில் வர்றது இல்லை இல்லையா, ஒன்லி ஒன் டைரக்ஷன், முன்னாடி மட்டும் போயிட்டு இருக்கும் டைம், ஆனால் பின்னோக்கி வரவே வராது டைம். அப்போ பின்னோக்கி வராத ஒரு டைமை எப்படி நீங்கள் வந்து டைமென்ஷன் சொல்லுவீங்க? அப்போ அங்கே டைமென்ஷனே கிடையாது, ஏன்னா யூனிக்காக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லெவலில் தடம் தெரியாமல் நின்றுட்டு இருந்த ஒரு நிலையும், அதாவது ஜீரோ லெவலில் தடம் தெரியாமல் நின்றுட்டு இருந்த ஒரு நிலையும், ஃபஸ்ட்டு லெவலில் அந்த ஒரு இடத்த விட்டு நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போன நிலையும், செகண்ட் லெவலில் அந்த இடத்தையும் கடந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு தெரிந்து கொண்ட ஒரு நிலையும், அவ்வாறு தெரிந்து கொண்ட செகண்ட் லெவல்லிருந்து அடுத்தது அதுக்கு மேலேயும் போக முடியும் கீழேயும் போக முடியுங்கிற ஒரு நிலை கண்டுபிடிச்சது மூன்றாவது டைமென்ஷன் ஆகிய த்ரீ டி லெவல் வரைக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் இருக்கு, த்ரீ டி டைமென்ஷன் தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் ஃபோர்த் டைமென்ஷன் நமக்கு அனுபவம் ஆகலை. இப்போ இங்கே தான் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து வேற்று கிரகவாசிகள், அது வந்து நீங்கள் கடவுள் எடுத்துக்கிட்டாலும் சரி வேற்று கிரகவாசிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க ஒரு டைரக்ஷன்லேருந்து நம்மளை பார்த்து நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய மனப்பான்மை தான் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு மாதிரி புரிதல் இருக்கும், பெரிய குழந்தையாக வரும்போது ஒரு மாதிரி புரிதல் இருக்கும், அப்புறம் பெரிய ஆளான உடனே ஒரு மாதிரி புரிதல் வரும் இல்லையா. இதெல்லாம் மெச்சூரிட்டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி மைண்ட் தான், நம்ம எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனநிலை வளர்ந்து கொண்டே வர்றத வச்சு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அப்ப சயின்ஸ் சொல்றபடி இப்ப நம்ம பார்த்தா இப்ப தேர்ட் டைமென்ஷனை வந்து நம்ம அனுபவத்துல பாக்குறோம், ஏன்னா நம்ம எல்லாமே த்ரீ டில தான் இருக்கிறோம், வீடு கட்டடம் எல்லாம் அப்படியே தெரியுது உண்மையான வடிவம், அப்புறம் நானும் எப்படியே த்ரீ டில தான் இருக்கிறேன், எல்லாம் இங்க பாக்குறதெல்லாம் த்ரீ டி டைமென்ஷன் தான், ஒரு புத்தகத்தை எடுத்தாலும் புத்தகம் த்ரீ டி டைமென்ஷன் தான் இருக்கு. ஆனா டூ டி டைமென்ஷன் அந்த புத்தகத்தை நீங்க போட்டோல வரைஞ்சி பாருங்க அந்த ரியாலிட்டி இருக்காது, ஒரு புக்கு மாதிரி அப்படியே ஃபிளாட் பேப்பரில் இருக்கும் அவ்வளவுதான், ஆனால் அது ரியல் புக்காக பார்க்க முடியாது. ஆனால் த்ரீ டி வந்து ரியல் புக் மாதிரி இருக்கும், த்ரீ டி இமேஜ். அப்போ அந்த மாதிரி த்ரீ டி லெவலில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தெரிஞ்ச டைமென்ஷன். இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு தெரியல, அதனால சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஃபோர்த் டைமென்ஷன் டைமுங்குது இல்லைன்னா டெசராக்ட் அப்படிங்குது, இது ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருங்க, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இங்கே உண்மை கிடையாது. காரணம் என்னன்னா இதுக்கு மேல சாஸ்திரம் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சுங்கிறத நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லிட்டோம். இப்போ அதை வந்து இப்போ நவீன விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்றாங்க, பண்ணி என்ன சொல்றாங்கன்னா கரெக்டு, அது உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இங்கே டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து நமக்குள்ளேயே இல்லை, எல்லாம் மாறி கிடக்குது. ஏன்னா இங்கே டைம்ங்கிற விஷயத்த வந்து ஃபோர்த் டைமென்ஷன்ல கொண்டு போக முடியாது, ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே டைம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல நகரும் போது அதுக்குண்டான காலம்னு ஒன்று எடுத்துக்குது இல்லையா, அப்போ அந்த டைமுக்குள்ளே தான் அவங்க போய் சேர முடியும். அப்போ அது 10 அடி நடந்தாலும் 10 அடிக்கு உண்டான டைம் எடுக்கும், 10 மீட்டர் நடந்தாலும் 10 மீட்டருக்கு உண்டான டைம் எடுக்கும், 10 கிலோமீட்டர் நடந்தாலும் அதுக்குண்டான டைம் எடுக்கும். அப்போ டைம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்லயே வந்துடுது. அப்போ ஃபோர்த் டைமென்ஷன் நம்ம டைம்னு எடுத்துக்க மாட்டோம். அப்போ டைம் ஒன்லி டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் ஒரு பக்கம் சொல்லிடுது. இன்னொரு பக்கம் ஓகே அது டைம் வேண்டாம், டெசராக்ட் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வடிவத்தை சுட்டி காட்டுது. அந்த வடிவம் தான் நம்ம கடவுளாக பார்க்குறோம், 4ம் பரிமாணம் வந்து கடவுள் பரிமாணமாக பார்க்குறோம். இதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், கடவுள் பரிமாணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எறும்பா பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கற்பனையாக வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு எறும்பா பிறந்துட்டீங்க. இப்போ எறும்பா நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு சர்ஃபேஸ் தான் தெரியும், உங்களுக்கு ஹைட்டு டவுனு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக ஊர்ந்து போயிட்டு இருப்பீங்க. உங்கள் பார்வைக்கு என்ன தெரியுமோ அதுதான் உங்களுக்கு உலகம். நீங்கள் வந்து மலை, பிரம்மாண்டமான மலையை உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா, மிகப்பெரிய ஒரு மவுண்டெயினை பார்த்தா அது மவுண்டெயின் உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் எறும்பா இருக்கிறதுனால மவுண்டெயினை மவுண்டெயின் சொல்ல முடியாது, ஒரு கல்லை பார்த்து கல்லுன்னு சொல்ல முடியாது, இன்னொரு மண் துகளை பார்த்து அது மண் துகள்னு சொல்ல முடியாது. அப்போ ஆஃப்டர் ஆல் அந்த எறும்பு சைஸில் இருக்கக்கூடிய உருவங்களை தான் நீங்கள் பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், ஓ இதுதான் இது இது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ அந்த எறும்பு லெவலில் சர்ஃபேஸ் லெவலில் உங்களுக்கு என்னென்னு தெரியுமோ அது மட்டும்தான் உங்கள் உலகம். ஆனால் இப்போ நாம் வந்து எங்கே இருக்கிறோம், 6ம் அறிவு பரிமாணத்தில் மனித வடிவத்தில் இருந்துக்கிட்டு நம்ம கீழே பார்க்குறோம். அப்போ நமக்கு கீழே இருக்கிற எறும்பும் தெரியும், மேலே இருக்கிற ஆகாயமும் தெரியும், சைடில் இருக்கிற மனிதர்களும் தெரியும், நமக்கு முன்னாடி இருக்கிறதும் தெரியும், பின்னாடி இருக்கிறதும் தெரியும். அப்போ நம்ம எல்லா டைமென்ஷன்லையும் பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லா பக்கமும் பார்க்குறதுனால இப்போ நாம் வந்து 3D டைமென்ஷனில் இருக்கிறோம், எறும்பு வந்து சிங்கிள் டைமென்ஷனில் இருக்குது, அதாவது சர்ஃபேஸ் லெவலில் இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டால் அது வந்து 2D டைமென்ஷன் லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம், 2வது டைமென்ஷனில் தான் இருக்குது. அப்போ இங்கே எறும்பை பொறுத்த வரைக்கும் 2nd டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு இந்த பிரம்மாண்ட மனிதனை பார்த்தா அதுக்கு புரியவே புரியாது, இந்த மனிதன்னு தெரியாது, இவ்வளோ பெரிய மவுண்டன்னு தெரியாது, என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நம்முடைய நிழலை பார்க்கும் கீழே, அப்போ ஏதோ நிழல் விழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ இந்த நிழல் வந்து ஏதோ ஒரு சக்தியினுடைய நிழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கும் போல் இருக்கு, அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் எறும்பு புரிஞ்சுக்கும். அப்போ எறும்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் தான் கடவுள், ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்முடைய நிழலை பார்த்து 2D டைமென்ஷனில் வாழக்கூடிய உயிரினங்கள் பார்த்து நம்மை கடவுளாக பார்க்கும். அப்போ நம்ம 3D டைமென்ஷனில் இருக்க நாம் 3D டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு நமக்கு மேலே இருக்கிற சில அமானுஷ்ய சக்திகளை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை வந்து நம்ம 4th டைமென்ஷன் இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளோ அல்லது வேறொரு விஷயத்தையோ நமக்கு மேற்பட்ட சக்தியாக பார்க்குறோம், அதை நம்ம கடவுள் என்பதாக பார்க்குறோம். அப்போ இப்படி தான் சயின்ஸ் சொல்லுது, சயின்ஸ் இந்த மாதிரி விளக்கத்தை கொடுக்குது. நீங்கள் கடவுள்னு சொல்கிற விஷயம் வந்து இப்படித்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே முருகனோ விநாயகரோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு பேரை போட்டுக்குவீங்க, ஜீசஸ்ன்னு போட்டுக்குவீங்க, அல்லான்னு சொல்லிடுவீங்க, அல்லது சிவம் முருகா அப்படின்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். சயின்டிஸ்ட் சொல்கிறது அதையெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், டைமென்ஷனை தான் நாங்கள் எடுத்துக்குவோம். அப்போ நீங்கள் வந்து 2nd டைமென்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் அவ்வளவு தான், சர்ஃபேஸ் லெவலில் தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் வந்து கீழே தரைமட்ட லெவலில் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஃப்ளாட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்து 2D ஜீவராசிகள். அதுவே கொஞ்சம் இந்த மாதிரி மனிதனாக வந்து மிருகங்களாக மாதிரி 3D டைமென்ஷனில் வந்துட்டோம், அதுக்கு தகுந்த அறிவாற்றல் வந்துடுது. அப்போ நமக்கு கீழே இருக்கிறதையும் பார்க்கும், மேலே இருக்கிறதும் பார்க்கும், லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் பார்க்கறதுனால நமக்கு மேலே இருக்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியாது. மேலேன்னா மேல் கீழ் எல்லாம் பார்ப்போம், இதுக்கும் மேலே ஒரு பிரம்மாண்டம் இருக்குது, அது இந்த எப்படி இதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா, இந்த கேலக்ஸி எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அப்போ இந்த சோலார் சிஸ்டம் எப்படி இயங்கிட்டு இருக்குது, அப்போ இந்த பூமிங்கிறது எப்படி தன்னைத்தானே சுத்துது அப்படிங்கிற அறிவாற்றல்லாம் இப்போ நமக்கு வந்திருக்குது இல்லை மனிதனுக்கு, மிருகங்களுக்கு கூட அது தெரியாது. பூமி தன்னைத்தானே சுத்துதா, சோலார் சிஸ்டம் ஒன்று இருக்குதா, கேலக்சி ஒன்று இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கு கூட கிடையாது. ஆனால் மனித அறிவிலே வந்த நம்மிடத்திலே இந்த சிந்தனா சக்தி எல்லாம் மேலோங்கி இருப்பதினாலே நாம் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அப்போ நமக்கு மேல் ஏதேனும் ஒரு சக்தி இதை இயக்கி கொண்டிருக்கின்றது, அவன்தான் இறைவன் என்பதாக நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் இங்கே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3D டைமென்ஷனுக்கு மேலே 4th டைமென்ஷன் தான் இங்கே டைம்ங்குது, இன்னொன்று இல்லை 4th டைமென்ஷன் வந்து டெசராக்ட் அப்படிங்குது. அப்ப இங்க கான்ட்ரா வர்றதுனால நாம வந்து டோட்டலாவே சயின்ஸ ஃபால்ஸ் பண்றோம். அப்படி நம்ம சயின்ஸ ஃபால்ஸ் பண்றோங்கிறத பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக அந்த ஏக தலைவனாக அந்த பரமன், அந்த அறிவு, அந்த ஆன்மா இருக்குது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகம் உண்மையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை வந்து நம்ம விஞ்ஞானிகளும் நாமளும் ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம பிராக்டிக்கலா உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே, அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே. நமக்கு கீழே டூ டைமென்ஷன்ல வாழ்ற எறும்பையும் பாக்குறோம், நகராத ஜட பொருளாக இருக்கக்கூடிய ஜீரோ டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லையும் பாக்குறோம். கல் அங்கேயே கிடக்கும், அது எந்த பக்கமும் நகராது. அது ஜீரோ டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஒரே பக்கம் நகரக்கூடிய ஒரு உயிரினம் வந்து சிங்கிள் டைமென்ஷன், அதாவது ஒன் டைமென்ஷன்ல இருக்குது. அப்புறம் எல்லா பக்கம் சுத்தி வரக்கூடிய இரண்டாம் பரிமாணத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் இருக்குது. இப்ப நம்மள மாதிரி எல்லா பக்கமும் போய் வரக்கூடிய பரிமாணம் உள்ள மனிதர்களும் இருக்கிறோம். இப்ப நாம எப்படி பண்றோம், மேலையும் போறோம் கீழேயும் போவோம். இப்ப நாம கட்டடம் கட்டுவோம், பத்தடுக்கு மாடி கட்டிட்டு மேல போயிடுவோம், திருப்பி அந்த பத்தடுக்கு மாடில இருந்து கீழே இறங்குவோம். அப்ப நமக்கு மேலையும் போக தெரியும் கீழேயும் வர தெரியும். இதற்கு மேல நம்ம விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த விமானத்திலையும் பறக்கிறோம், மேல பறக்கிறோம் கீழே வரோம். அப்ப இவ்வளவு முன்னேற்றங்கள் நமக்கு மேலையும் போக தெரியும் கீழேயும் போக தெரியும், வலது பக்கமும் போக தெரியும் இடது பக்கமும் போக தெரியும், எல்லா பக்கமும் போகக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக மனிதன் இருக்கிறதுனால நாம வந்து 3D டைமென்ஷன்ல இருக்கோம், தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறோம், 3D இருக்கிறோம். அப்போ இந்த புரிதலை வந்து சயின்ஸ் சொன்னாலும் இங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன வேணா அதுக்கு டைமென்ஷன் சொல்லிக்கோங்க, டைரக்ஷன் சொல்லிக்கோங்க, என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. ஆனா நாம இங்க என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே உண்மை இல்லை, இது வந்து தோற்ற மாயை, இது வந்து பிம்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சாஸ்திரம், நம்ம சனாதன தர்மத்தின் வழி வந்த சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இது வந்து இப்ப ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த வெளியை பொறுத்த வரைக்கும் இந்த உருவத்தை நம்ம ஆக்குபை பண்ணிக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். எப்படி ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்னா, இப்ப நாம பிறக்கும் போது ஒரு எடை இருந்தோம், அப்ப இவ்வளவு கிலோ வந்து இந்த பூமி ஆக்கிரமித்தது, அப்ப ஒரு சைஸ் இருந்தோம், ஒரு உயரம், ஒரு அகலம், ஒரு நீளம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய உருவம் இருந்தது. ஒரு 2.5 குழந்தையா பிறக்கும் போது நம்முடைய இடம் வந்து ஒரு சின்ன இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருந்தது இந்த ஸ்பேஸ்ல. இப்ப நம்ம வந்து 20 வயசு, 30 வயசு, 50 வயசுங்கிற பல வயசுல இருக்கிறோம். இப்ப நம்முடைய உயரம் 6 அடி வந்துருச்சு. அப்ப 6 அடி, 2 அடி, 1.5 அடிங்கிற ஒவ்வொருத்தருடைய உடம்பு அகலத்தை பொறுத்து இப்ப நாம இங்க ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க ஸ்பேஸ் எடுத்துக்க அந்த ஆக்குபேஷன் இருக்குல்லையா, அந்த பிடிச்சிட்டு இருக்கிற இடத்த இங்க நம்ம வந்து தேசம்ங்கிறோம், அதுதான் இடம் வெளி அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அப்புறம் நமக்கு வந்து டைம் இருக்கு, டியூரேஷன் இருக்கு, நம்ம எப்போ பிறந்தோமோ, அது நம்ம எத்தனை ஆண்டுகள் இந்த ஸ்பேஸ்ல நம்ம இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அப்புறம் 50வது வயசுல இந்த உடம்பு விட்டுறமோ, 80வது வயசுல உடம்பு விட்டுறமோ, இல்ல 100வது வயசுல உடம்பு விட்டுறமோ, அப்போ நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துருது. அப்போ இங்க என்ன நடக்குது, ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அங்க நேரமும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை, டைமும் இல்லை. நோ ஸ்பேஸ், நோ டைம், அவ்வளவுதான், ஜீரோவுக்கு போயிடுது. மீண்டும் எங்க வந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியல. வருவதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் தெரியல, அணுவில் அணுவா இருந்தோம், அப்புறம் அப்பாவுடைய விந்து அணுவா வந்தோம், அப்புறம் ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள போனோம், ஒரு சின்ன 2.5 கிலோ குழந்தையா வெளியே வந்தோம், ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம், அந்த ஸ்பேஸ்ல இருந்து நம்ம ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம், அது வந்து பர்த் எடுத்தோம், அந்த பர்த் டைம் எடுத்து நம்ம டெத் டைம் வரைக்கும் வாழ்றோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்ப இவ்வளவு காலங்கள் இந்த டைம் எடுத்து இந்த உடல் இங்க இருந்தது, ஒரு டைம்ல அந்த உடல் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த உடலும் இல்லை, காலமும் இல்லை, அப்ப ஸ்பேஸ் அண்ட் டைம் அங்க எக்ஸாஸ்ட் ஆயிடுது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், இதுதான் மித்யா, இதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்லுது. இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லூஷன், மாயா அப்படின்றது. இப்ப இந்த விஷயத்த இப்ப நவீன சயின்டிஸ்ட் ஒப்புக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு வரக்கூடிய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, குவாண்டம் தியரியோட கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட், நீங்க சொல்றது உண்மை, ஏன்னா இங்க இலூஷன் தான், இது தோன்றி மறையக்கூடிய விஷயம் தான், இது உண்மையிலும் இல்லை, ஆனா இருப்பதாக மனம் தான் கற்பனை பண்ணது அப்படிங்கிறத புரிந்து கொண்ட நவீன விஞ்ஞானிகள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இது இல்லூஷன்ங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்ப கடவுள் யார் அப்படின்னு கேட்டா, சயின்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் எந்த அளவுல போய் நிக்கிறான் தெரியுமா, காட் பார்ட்டிகள் லெவல்ல போய் நிக்கிறான் சயின்டிஸ்ட். வந்து என்ன சொல்றான்னா, இங்க வந்து ஒரு அணுதான் கடவுள், அது பரமா அணு, அது காட் பார்ட்டிகள். அப்போ அந்த மூல அணுவிலிருந்து இத்தனை அணுக்கள் உண்டாகி அந்த அணுக்களின் பரிணாமமா இந்த உலகம் விரிந்திருக்கிறது. ஆகவே அந்த மூல அணுதான் கடவுள், அதுதான் பரமா அணு. அந்த பரமா அணுவை நாங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்குண்டான டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுதான் வந்து காட் பார்ட்டிகிள்னு சொல்லிட்டு ஹிக்ஸ் போஷன் தியரி வந்து சொல்லுது. ஹிக்ஸ் போஷன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து காட் பார்ட்டிகளை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு. அது பழைய ரெக்கார்டெல்லாம் இருக்குது, நம்ம சயின்ஸில் படித்தோம், கூகுளில் பார்த்துக்கிட்டாலும் தெரியும். அப்போ இதெல்லாம் சயின்ஸு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவ்வளவோ விஷயங்கள் வந்து கான்ட்ராவாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா இல்லூஷனுங்கிறோம், ஒரு பக்கம் பார்த்தா ஆட்டம் அப்படிங்கிறோம், அணுதாங்கிறோம், அப்புறம் பரமாணுங்கிறோம், அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா இங்கே வந்து 2D டைமென்ஷன் வேறு, 3D டைமென்ஷன் வேறு, அப்புறம் 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன், அப் டு 11th டைமென்ஷன் வரைக்கும் போகிறாங்க சயின்டிஸ்ட். அதில் ஏகப்பட்ட புருடா விட்டுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க டைமென்ஷன் சொல்லலாம், நான் கூட ஒன்று புதுசாக சொல்லலாம், ஆனால் நிரூபிக்கணும் இல்லையா? நிரூபிக்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து சயின்ஸ் மட்டுமே நிரூபித்தா எப்படி? நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ சயின்ஸினுடைய எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு வராத ஒரு விஷயத்தை நான் எப்படி ஏற்றுக்குவேன்? அதனால் இப்போ இங்கேருந்து செவ்வாய் மண்டலத்துக்கு போயிட்டு வந்தேன், சனி கிரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு ஒரு நாசா சொல்கிறான்னா, அவன் வந்து படம் எடுத்து நமக்கு காட்டுறானா, நேரில் போயிட்டு வந்து காட்டுறானாங்கிறது நமக்கு தெரியாது. அவன் சொல்கிறத அப்படி ஏற்றுக்குறோம், படிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர நமக்கு அனுபவம் இல்லை. ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது மாதிரி அனுபவம் இல்லாத விஷயங்களை ஏற்றி வைத்துக்கொண்டு இதில் சிக்கிக்கொண்டிருக்கின்ற மனிதனை அஜ்ஞானின்னு சொல்லுது சாஸ்திரம். மூடர்கள், மதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா புரியல, யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, அதை அப்படி அப்படியே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னு நம்முடைய வேதம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே புலம்பி தள்ளிச்சு. யாருமே கேட்க தயாராக இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நம்ம கேட்க தயாராக இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மனம்தான் இல்லூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம, இந்த மாயைங்கிறத தெரிஞ்சிக்காம நம்ம லைவாக எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால உண்மை உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணெதிரிலேயே மரணத்தை பார்க்குறோம், நம்ம கண்ணெதிரிலேயே வந்து ஒரு ஜனனத்தை பார்க்குறோம். அப்போ பிறந்த ஒவ்வொன்றும் அதனுடைய முடிவை நோக்கி போகிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வந்து இருந்து இல்லாமல் போவதை நம்ம கண் கூட ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம். ஆனாலும் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த மனம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த உலகத்தின் மீது பற்று வைத்திருக்கிறது தான் முக்கிய காரணம். அப்போ இங்கே நம்முடைய சனாதன தர்மத்தில் வழிவந்த சாதுக்களும் யோகிகளும் ரிஷிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பற்றை விடு, நீ சிக்கிக்கிட்டு இருக்கிற மைண்ட் லெவலில் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறப்பா, அதனால் புரிந்துகொள், இங்கே உண்மை இது கிடையாது. உண்மையில் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம் மட்டும்தான் அது என்பதாக இந்த 111வது ஸ்லோகத்தில் சுட்டி காட்டுகின்றார். எப்படி நிதித்தியாசனத்துக்கு தேசம் கிடையாது என்று சொல்லப்படுகிறதோ, அதுபோல காலமும் கிடையாது என்பதாக இங்கு சங்கராச்சாரியார் சுட்டி காட்டுகின்றார். அப்போ புல் பூண்டுகள் எனும் தாவரங்களில் தொடங்கி பிரம்மா வரை எல்லைகள் எதுவும் இல்லாமல் தோற்றத்திற்கு வெளிக்கொண்டு வந்ததும் ஆதாரமாகவும் இருப்பதுமான காலம் என்று சொல்லப்படுகின்ற பூரணமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம்தான் அது என்பதாக இங்கு 111வது ஸ்லோகத்திலே எல்லாமே இறைவன் தான் என்பதாக இங்கு சங்கராச்சாரியார் சுட்டி காட்டுகிறார். அதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா இப்போ நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சாதுக்களும் ஞானிகளும் ரிஷிகளும் இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அதை தான் வேதத்தினுடைய மகா வாக்கியமாக பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்ட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம புரிதல் இல்லாமல் முரண்பாடான வாழ்க்கை வாழ்வதனால நாம் ரெண்டாவது நம்ம ஆதி ரிஷிகள் சொல்றதை ஏற்றுக்கிறது இல்லை, நவீன விஞ்ஞானிகள் சொல்றத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய அறிவு கூட மனதின் அடிப்படையில் விரிந்து காணப்பட்டாலும் அதிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் தான்ங்கிறது நம்ம இங்கே இந்த பாடத்திட்டத்தில் வந்து புரிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன புரியும்? அப்போ தூய அறிவு பிரகாசிக்கக்கூடிய அந்த உபாதிகளாகிய உடல்களில் ஏற்றத்தாழ்வுகள் மனதை பொறுத்து காணப்படுவதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த பரமனே இருக்கின்றான், அந்த தூய அறிவே இருக்கின்றது, அந்த ஆன்மா மட்டுமே இருக்கின்றது, அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இங்கே நாம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே வந்தால் நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடணும், ரொம்ப கிளியராக வந்துடணும். என்னன்னா, இங்கே வந்து நம்ம இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லைங்கும் போது இங்கு கால தேசங்களும் கிடையாது. ஏன்னா கால தேசங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அப்படி ஒரு கால தேசம் உண்டாக்கப்படுகிறது என்றால் அது அவனுக்குள்ளேயே தான் உண்டாக்கப்படுகிறது, அவனுக்கு வேறாக அது இருக்க முடியாது. ஆகவே இங்கு எல்லாம் பிரம்மமயம், இங்கு இருப்பதெல்லாம் பிரம்மமயம் அப்படிங்கிறத நம்ம இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. அப்போ இவங்க ஓரளவுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இப்போ நாம் சொல்லிட்டோம். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் அண்ட் டைமை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது, அது நிரூபிக்கவே முடியாத விஷயமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த நிரூபிக்கப்படாத விஷயத்தை நம்ம ஏன் போய் மண்டையை போட்டு குடைச்சிக்கணும், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. டைம் வந்து இல்லூஷன் சொல்றது ஒரு பெரிய விஷயமா, அன்னைக்கே சொல்லிட்டாங்க, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகளே சொல்லிட்டாங்க. அப்ப இன்னைக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்து அது இல்லூஷன் சொன்னா அதை ஏத்துக்கிறோம், ஆனா நம்ம ரிஷிகள் சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இதுதான் பிரச்சனை, அதை நம்ம புரிந்து கொள்ளணும் என்பதை இங்கு நான் சுட்டி காட்டுறேன். ஏன்னா நம்ம ஞானிகள் சனாதன தர்மத்தின் வழிவந்த மகான்கள் யோகிகள் ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்த இன்றைய அறிவியல் பூர்வமாக சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கிறோம், ஆனால் டைரெக்டாக ஞானிகள் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். அப்போ அதனால் இங்கே நம்ம கொஞ்சம் நம்ம மனநிலையை மாற்றி தெளிந்த ஞானத்துக்குள்ளே வரும்போது இதெல்லாம் நமக்கு புரிய வரும். இப்படி புரிய வந்துட்டால் நம்முடைய அறிவு பரிமாணம் உயர் பரிமாணத்துக்கு போகுங்கிறத இங்கே நான் மீண்டும் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ அந்த டிராவலிங் பாத்து, மைண்டினுடைய டிராவலிங் பாத்து நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா, சயின்ஸ் சொல்கிறது தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் சொல்லுது, ஆனால் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் சொல்கிறது இல்லை. அப்போ அதனால் இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, அறிவு பரிமாணத்தில் ட்ராவல் பண்ணுறதே அந்த கான்சியஸ்னஸ் தான். அந்த கான்சியஸ்னஸ் தான் என்ன பண்ணுதுன்னா மைண்டாக மாறி, அதாவது ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி அப்படியே ட்ராவல் பண்ணுது, ஒவ்வொரு உபாதியாக ஒவ்வொரு உடலில் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணி ஆறு அறிவு படைத்த மனிதனுக்குள்ளே வந்து தன்னை அதை அறியக்கூடிய நிலைக்கு உயரும்போது அந்த நிலைப்பாட்டில் அது தன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை எப்படி தெரியுமா இருக்கும், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்து மனித அறிவுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தேர மாட்டோம், ஏன்னா நம்ம மைண்ட் லெவல்லே இருக்கிறோம். ஆனால் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த தூய அறிவு நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மை நாம் அறிந்து கொள்கிறோம், நம்ம அந்த மூலத்திலிருந்து தான் வந்திருக்கிறோங்கிறத தெரிந்து கொள்கிறோம். அதற்கான பரிணாமமே வேற, அதுக்குண்டான அந்த டைமென்ஷனே வேற அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். ஏன் அந்த டைமென்ஷன் வேற அப்படின்னா, இப்போ எறும்புக்கு எப்படி மனிதனும் மலையும் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் ஒரு பெருசாக இருக்குது அப்படின்னு அந்த நிழலை பார்த்துட்டு பயப்படும், அந்த நிழலை பார்த்து வணங்கும், கடவுள் இருக்காருன்ட்டு. அது மாதிரி இப்போ நாமளும் என்ன பண்ணுறோம், தேர்ட் டைமென்ஷனில் இருந்துக்கிட்டு சூரியனை பார்த்து வணங்குறோம், இயற்கையை பார்த்து வணங்குறோம், மின்னல் அடிக்கிறத பார்த்து பயப்படுறோம், காற்று சூறாவளி காற்று வீசுறத பார்த்து பயப்படுறோம். அப்போ இயற்கையை கண்டு நம்ம பயப்படுறோம், ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இந்த இயற்கையாக இருக்குது, அப்போ இந்த இயற்கை நம்ம வழி நடத்துது, அப்போ இந்த இயற்கை தான் இறைவன் அப்படின்னு நம்ம பூஜை பண்ண காலமெல்லாம் உண்டு. ஏன்னா ஆதி மனிதன் வந்து இயற்கை கண்டு பயந்தான், இயற்கையை பூஜித்தான், பஞ்சபூதங்களை வணங்கினான், ஏனென்றால் அவன் தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியாக அதை பார்த்தான். அப்போ தேர்ட் டைமென்ஷன்லிருந்து ஃபோர்த் டைமென்ஷனில் வேற ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு அவன் புரிந்து கொண்டான். அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத சக்தி தான் அந்த இறை சக்தியாக நம்ம இங்கே பார்க்க வேண்டும். அப்போ இங்கே இறைவன் என்பது எப்படின்னா, இத்தனை டைரக்ஷனில் வந்தாலும் இத்தனையும் உண்மையில் இருக்கிறதா என்றால் இல்லை என்பது தான் இங்கே முடிந்த முடிவாக சாஸ்திரம் சொல்லும்போது அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்தால் என்ன தெரியுமா நடக்கும், இங்கே எதை கண்டும் பயம் இல்லை, பிறப்பு இறப்பை கண்டு பயம் இல்லை, ஏன்னா இது எல்லாம் மாய தோற்றம். ஆனால் நானும் என்றும் அழியாதவன், நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் இந்த உலகமாக இல்லை, இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த தூய ஆன்மா தூய அறிவு அப்படின்னு என்னுடைய உண்மைத்தன்மையை என்னுடைய யதார்த்தத்தை என்னுடைய சொரூபத்தை நான் பிடித்து கொண்டேன் என்றால், அதை நான் உணர்ந்து கொண்டேன் என்றால் நான் வந்த வேலை முடிஞ்சுது. அப்போ அந்த டைமென்ஷன் தான் இறைவனுடைய டைமென்ஷன், அது ஃபோர்த்தா ஃபிஃப்த்தா சிக்ஸ்த்தா அப்படின்னு சயின்ஸ் சொல்கிற மாதிரிலாம் இங்கே சாஸ்திரம் சொல்லாது, அதுதான் முடிந்த முடிவு அவ்வளவுதான். ஏன்னா இங்கே லெவன்த்து டைமென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புருடா விட்டுக்கிட்டு அப்படியே டைமென்ஷன் வைஸ்னா கூட்டு போட்டுருக்கிற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. ஏன்னா மைண்டை வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு புது புது கதையை விட்டுக்கிட்டே கொண்டு போகிறதல்ல இங்கே விஷயம். இங்கே நம்ம வந்து இதுதான் முடிந்த முடிவுன்னு ஒரு தெளிவுக்கு வந்துடணும். அந்த தெளிவை வந்து சாஸ்திரம் கொடுக்குற மாதிரி சயின்ஸ் கொடுக்கறது இல்லை, அதை நம்ம நல்லா உள்ளே வாங்கிக்கணும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தில் ஆதிசங்கர் சொல்கிறார். இப்போ அடுத்தது 112 என்ன சொல்ல போகிறாருன்னா, ஏற்கனவே ஒரு 15 விதமான சாதனைகள் சொன்னார் இல்லையா, அதில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தப்போ ஏம நியமத்தை பற்றி கடந்த சாதனைகளை சொல்லிட்டார். நியமம்னா என்ன, நியமம்னா என்னன்னு சொன்னார். நியமம்னா என்ன, வைராக்கியம். நியமம்னா என்ன, ஒரே எண்ணத்தில் இருப்பது, தேவையற்ற எண்ணங்களை விட்டு விடுவது, இதுதான் நியமம். அப்போ நீங்கள் அட்டாங்க யோகத்தோடு இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நியமம் என்பது அங்கும் இங்கும் மாறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஏன்னா இங்க உண்மையா ஏமம்னா எப்படி இருக்கணும், நியமம்னா எப்படி இருக்கணும்ங்கிறத ஆதிசங்கரர் வெட்ட வெளிச்சமா உடைச்சிடுறார். இப்ப அடுத்தது ஆசனம் பத்தி சொல்ல போறார். அது 112வது ஸ்லோகம். சுகே நைவ பவேத்ய ஸ்மிந்த ஜஸ்ரம் பிரம்ம சித்தனம் ஆசனம் தத் விஜானியாத் தேத்தரத் சுக நாசனம். இங்க 112ல் என்ன சொல்றாருன்னா, ஆசனம் என்பது அமர்கின்ற இருக்கையையும் அமர்கின்ற நிலையையும் குறிக்கின்றது. இங்கே எப்படி அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும், பிரம்மத்தை பற்றிய சிந்தனையை மேற்கொள்ளும் போது அந்த தியான நிலையில் நம்ம உட்காரும் போது மிகவும் சுகமாக தடையில்லாமல் எவ்வளவு நேரம் நம்மால் இயல்பாக உட்கார முடியுமோ அந்த நிலையில் உட்காருவது தான் ஆசனம். அதாவது சுகாசனம், ரொம்ப சாதாரணமா இயல்பா ரிலாக்ஸா உட்கார்றது தான் இங்க ஆசனம்னு சொல்லப்படுதே தவிர, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தலைகளா நிக்கிறது அப்படி கால கைய மடிக்கிறது புஜங்காசனம் அந்த ஆசனம் இந்த ஆசனம் எத்தனையோ ஆசனங்கள் பேர் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ஆசனத்தெல்லாம் இங்க சாஸ்திரம் சொல்றது இல்லை. அதெல்லாம் வந்து இடையில வந்தவர்கள் அந்த ஆசனங்களை சேர்த்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, அட்டாங்க யோகத்துல வரக்கூடிய ஆசனம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பல்வேறு விதமான உடற்பயிற்சிகளை எல்லாம் ஒரு பேரை கொடுத்து அதற்கு ஆசனம்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இங்க சாஸ்திரத்துல சொல்றது இல்லை. ஆதி ரிஷிகள் வந்து வெட்ட வெளிச்சமா உண்மையை சொல்லிட்டாங்க. ஆசனம்னா நீ சும்மா உட்கார்ந்து இருக்கிற நிலைதான்ப்பா, நீ எப்படி எப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கிறியோ, உனக்கு எந்த இடத்துல ரிலாக்ஸா உட்கார முடியுதோ அதுதான் ஆசனம் அப்படின்ட்டாங்க. அப்போ அதிக காலம் அமர முடியுமோ அதுவே சிறந்த ஆசனமாகும். உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மற்ற அனைத்து ஆசனங்களும் உண்மையில் ஆசனங்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தத் விஜானியான் நேத்தரத் சுக நாசனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து உண்மையா ஆசனம் கிடையாது, அது நம்மை நாசப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க நம்ம உடலை வருத்தி எதையும் செய்யக்கூடாது. இப்ப வந்து நம்ம உடலை வருத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மளை நாமளே உபத்திரவம் பண்ணிக்கிறது, நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள். இப்ப நம்ம பக்தியில செய்யறோம் இல்லையா, என்ன மாதிரி அஜ்ஞானங்கள்லாம் பண்றோம், பக்தியில தீ மிதிக்கிறோம், அப்புறம் அளவு குத்திக்கிறோம், அப்புறம் அப்படியே காவடி எடுத்துக்கிறோம், அப்புறம் காவடியே வந்து என்ன பண்றோம், ஒரு டிராக்டரோ அல்லது ஒரு பெரிய வண்டியோ கொண்டு வந்து அதை தொங்கிக்கிறோம், தலையில தொங்கிட்டு வரோம். தைப்பூசத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இதெல்லாம் கடவுள் கேட்டாரா, முருகப்பெருமான் அப்படியே நேரில் தோன்றி பக்தா நீ எனக்கு வந்து அளவு குத்திட்டு வா, வேலை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் குத்து, அப்பதான் நான் உனக்கு அருள் புரிவேன், அப்புறம் நீ நெருப்புல நடந்து காட்டு அப்பதான் நான் உனக்கு அருள் புரிவேன் அப்படின்னு ஏதாவது எந்த கடவுளாவது நமக்கு நேரில் தோன்றி இது மாதிரி செய்யன்னு சொன்னாரா? எந்த கடவுளும் சொல்லலை. ஆனா இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, சில குதர்க்கவாதிகள் சில போலி ஆன்மீகவாதிகள் இதெல்லாம் பரப்பி விட்டாங்க. இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதி வந்து மக்களுக்கு வந்து ஒரு மதிமயக்கத்தை உண்டாக்கி அவங்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், அவங்கள பயமுறுத்தி வாழ வைக்கணும், அவங்களுக்கு ஒரு பக்தினா இதுதான் பக்தின்னு சொல்லி போலித்தனமாக புகுத்தணும் அப்படின்னு நிறைய புற விஷயங்களை புகுத்தினார்கள். ஆனா அப்படியெல்லாம் வந்து கடவுள் எதிர்பார்க்கறதே கிடையாது. எந்த கடவுளும் எனக்கு இந்த மாதிரி நீ செஞ்சுட்டு வான்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு மேற்பட்ட ஒரு சக்திக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இங்க இல்லை. ஏன்னா இது மொத்த உலகமும் அந்த ஈஸ்வர தன்மைக்குள் இருக்கிறதுனால, அதுவே எல்லாமாக இருக்கிறதுனால அது எதையும் எதிர்பார்த்து வாழ்வதில்லை. இங்க படைப்பதெல்லாம் அதனுடைய அம்சத்துல படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க அதுவே படைத்து அதுவே அனுபவித்து அதுவே அழித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில அதற்கு என்ன நாம கொடுக்க முடியும், ஒண்ணுமே கொடுக்க முடியாதுங்கிற புரிதல் நம்ம கிட்ட வர்றது தான் இங்க ஞானம். அப்ப இங்க ஞான பாதைங்கிறது என்னன்னா, தெளிந்த அறிவு, நமக்கு நம்மை நாம் தெரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்ற புரிதலோடு வாழ்வதுதான் இங்க ஞானம். வாழ தெரியாம வாழ்வதெல்லாம் ஞானம். அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், புரிதல் இல்லாம ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்துல தப்பு தப்பான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மூட நம்பிக்கைகளை வளர்த்திக்கிட்டு இப்படி தப்பு தப்பா பண்ற மாதிரி தான். யோகாசனத்திலையும் ஆசனங்களையும் நிறைய விஷயங்களை புகுத்தி அதையெல்லாம் உண்மையாக நம்பிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் உடலை வருத்துவதனால நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நடக்காது, அதனால எந்த மாற்றமும் நடக்காது. உடற்பயிற்சி அவ்வளவுதான், அதை வந்து நம்ம பேர் வச்சுக்கிறோம் இந்த ஆசனம் அந்த ஆசனான்ட்டு, ஆனா அந்த மாதிரி எல்லாம் அவசியம் இல்லை என்பதாக இங்கு ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகிறார். அதுவும் 112வது ஸ்லோகத்துல, ஆசனம் என்றால் சுகமாக தடையில்லாமல் அதிக காலம் அமரக்கூடிய நிலையைத்தான் நீங்க ஆசனம் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 113. சித்தம் எத் சர்வ பூதானி விஸ்வாதிஷ்டான மவ்யயம் யஸ்மின் சித்தாசமா விஷ்டாஸ்தத்வைவ சித்தாசனம் விதுகு. எது ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாக, செய்யப்பட்டதாக, அடையப்பட்டதாக இருக்கின்றதோ அதுவே தோன்றிய அனைத்தும் ஒடுங்குகின்ற இடமாகவும் இருக்கின்றது. அதுவே ஜகத்திற்கு ஆதாரமாகவும் என்றும் அழியாததாகவும் இருக்கின்றது. அப்ப எந்த இடத்தில் ஞானிகளெல்லாம் சென்று ஒடுங்குகின்றார்களோ அந்த பிரம்மம் இருக்கின்ற அந்த நிலைப்பாடு தான் சித்தாசனம் என்று கூறப்படுகிறது என்பதாக இங்கு அழகா விளக்கம் கொடுத்துட்டார். 113 சித்தாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். சித்தம் எத் சர்வ பூதானி விஸ்வாதிஷ்டான மவ்யயம் யஸ்மின் சித்தாசமா விஷ்டா தத்வைவ சித்தாசனம் விதுகு. அப்ப இங்க சித்தாசனம்னா என்னன்னா, ஏற்கனவே எது படைத்ததோ, எது இங்க எல்லாவற்றையும் படைத்து எது செய்யப்பட்டதாக அடையப்பட்டதாக இருக்கின்றதோ அது மட்டும்தான் தோன்றிய அனைத்தையுமே தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய இடமாகவும் வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன புரிந்து கொள்ளணும், எதனிடத்திலிருந்து இங்க இந்த உலகம் தோன்றியதோ அதனிடத்திலேயே இந்த உலகம் ஒடுங்குகின்றது. அதுதான் அதனுடைய உண்மை நிலை, யதார்த்தமான நிலை. அப்ப அப்படிப்பட்ட எதிலிருந்து தோன்றி எதிலே சென்று ஒடுங்குகின்றதோ அதுவே ஜகத்திற்கு ஆதாரமாகவும் என்றும் அழியாததாகவும் இருக்கின்றது. அப்ப அது வந்து என்றும் அழியாதது, அது சத்தியம், சாஸ்வதம். ஆனால் தோன்றி மறைக்கின்ற உலகம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்ப இது சாஸ்வதம் அல்ல, இது சத்தியம் அல்ல, இது மித்தியா. அப்ப இங்கு தோன்றி ஒரு இடத்துல போய் ஒடுங்குது இல்லையா, அந்த ஒடுங்கக்கூடிய நிலையை யார் புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே சென்று இவர்களும் ஒடுங்குகிறார்களோ, அதாவது ஞானிகள் எல்லாம் சென்று எந்த இடத்தில் ஒடுங்குகின்றார்களோ அந்த இடமாகிய பிரம்மம் தான் இங்கு சித்தாசனம் என்பதாக கூறப்படுகிறது என்று ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை 113 ஸ்லோகத்திலே சொல்லிட்டார். அப்ப இங்க சித்தாசனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க டெபினிஷன் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மத்திடம் போய் நம்ம ஒடுங்குவதுதான் இங்க சித்தாசனம். இந்த 15 ஐட்டம் சொல்றாரு இல்லையா, ஆசனம், சித்தாசனம், அப்புறம் மூலபந்தம் அப்படின்னு புது புது வார்த்தை இங்க சொல்லுவாரு. அட்டாங்க யோகத்துல இல்லாத வார்த்தைகள் எல்லாம் இங்க யூஸ் பண்ணுவாரு. அதுல இந்த சித்தாசனம்ங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்குறார். அந்த விளக்கம் தான் இது. அப்ப இங்க பிரம்மத்திடம் சென்று ஒடுங்குகின்ற ஞானிகள் சித்தாசனத்தில் இருக்கின்றார்கள், அவ்வளவுதான். அதை புரிந்து கொண்டா போதும். அடுத்தது 114. எண்ணலம் சர்வ பூதானாம் என் மூலம் சித்த பந்தனம் மூலபந்தகா சதா சேவியோ யோக்கியோ அசௌராஜ யோக்கினாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருப்பதும் எது மனதை அமைதிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் காரணமாகவும் எப்பொழுதும் இருப்பதுமாக இருக்கின்றதோ அதுவே பிரம்மமாகும். இதையே மூலபந்தம் என்று கூறப்படுகிறது. இந்த பிரம்மத்திடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் எப்பொழுதும் அதனிடத்திலேயே இருப்பார்கள் என்பதாக இந்த 114 ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க மூலபந்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். இப்போ 15 விஷயங்கள் சொல்லிட்டு வந்ததுல ஒவ்வொரு வார்த்தையும் புது புது வார்த்தையா இருந்தது. சித்தாசனம்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு, மூலபந்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. அப்ப இங்க மூலபந்தகா அப்படிங்கிற அந்த மூலபந்தனத்துக்கு ஒரு விளக்கத்தை இங்க என்ன கொடுக்குறாருன்னா, இப்ப இங்க படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் எது காரணமாக இருக்குதோ, அப்புறம் எது வந்து மனதை அமைதிப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்குதோ, எப்பொழுதும் இருப்பதுமாக இருக்கின்றதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பிரம்மத்தை அதையே மூலபந்தம் என்றும் சொல்றார், அதையே மூலபந்தம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அந்த மூலபந்தமாகிய பிரம்மத்திடம் தன்னை ஒப்படைத்து விட்டவர்கள் எப்பொழுதும் அதனிடத்திலேயே இருக்கின்றார்கள் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த 114 ஸ்லோகத்திலையும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அந்த பிரம்மத்திற்கு, மூலபந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப அதை நம்ம நல்லா இங்க உள்ள வாங்கிக்கணும். ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய அம்சமே என்னன்னா, மீண்டும் மீண்டும் மகா வாக்கியத்தை அடிப்படையை வச்சுதான் இங்க சொல்லிட்டே வர்றாரு. பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசத்தின் அடிப்படையில் இங்க பாடம் எடுக்கப்படுது. அப்ப அதனால எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அது பிரம்மத்திற்கு வேறாக இல்லை, அது தூய அறிவாகிய ஆன்மாவிற்கு வேறாக இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வலியுறுத்திக்கிட்டே வர்றார். இப்ப அடுத்தது 115 பார்த்து நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம். 115 அங்கானாம் சமதாம் வித்யாத் சமே பிரம்மணி லீனதாம் நோ சேன்னைவ சமானத்வ மிருஜுத்வம் சூஸ்க ருஷவத். இந்த 115 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, காய்ந்த மரக்கட்டை போல இருத்தல், எல்லோரிடத்திலும் சமமாக விவகாரம் செய்தல், நிதித்தியாசனம் செய்யும் சாதகன் தனது எல்லா அங்கங்களையும் புலன்களையும் மனதையும் சமமாக வைத்திருத்தல், அளவுடன் விவகாரத்தில் ஈடுபடுதல், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு காய்ந்த மரக்கட்டை போல இருக்கணும், எல்லோரிடத்திலும் சமமாக விவகாரம் செய்யணும், அந்த நிதித்தியாசனம் என்கின்ற தியானத்தை, அதாவது அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை அந்த தூய் அறிவாக ஆன்மாவாக உணர்ந்து கொண்ட சாதகன் தனது எல்லா அங்கங்களையும் புலன்களையும் மனதையும் சமமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது ஏற்றத்தாழ்வுகளோட வைத்துக் கொண்டிருக்க கூடாது, ஒன்றை விரும்புவது ஒன்றை வெறுப்பது அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாம எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடிய அந்த மனோபாவத்துடன் அளவுடன் விவகாரத்திலே ஈடுபட வேண்டும் என்பதாக சொல்றார். அப்புறம் எல்லா அவயவங்களையும் புலன்களையும் மனதையும் புத்தியையும் சமமாக அளவாக விவகாரத்தில் ஈடுபட்டுள்ளவனாகவும் இவைகள் அனைத்தும் பிரம்மத்தில் ஒடுங்கியுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்படி இல்லை என்றால் ஆசனத்தில் இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு காய்ந்த மரக்கட்டை போல நேராக உடலை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் பயன் இல்லை. இடத்திற்கு தகுந்தாற்போல் வளைந்து கொடுத்து அவயவங்களை சமநிலையில் வைத்துக் கொள்ள அந்நிலையில் முடியாது என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார். அதாவது இங்க எந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது என்பதையும் இங்க சுட்டி காட்டுகிறார். அதாவது மரக்கட்டை போல உடலை அசைக்காம இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே நான் வந்து ஆசனத்துல உட்காந்துக்கிறேன், எந்த அசைவும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு மரக்கட்ட மாதிரி காய்ந்த மரக்கட்டை போல நேராக உடலை வைத்துக் கொண்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசைவு இல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதல்ல இங்க நான் சொல்ல வர்ற விஷயம். அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறனால எந்த பலனும் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னா அது மாதிரி கொண்டு போக முடியாம போயிடும் அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டி இங்க அந்த சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய புரிதல் என்ன அப்படின்னா, பொதுவாக ஆசனம் அமர வேண்டிய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாதாரணமாக சுகாசனத்துல அமர்ந்தா போதுமே தவிர ரொம்ப கடினமாக அமர்வது, அப்படியே விரைப்பா உட்காந்துகிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து மரக்கட்டை மாதிரி காஞ்ச மரக்கட்டை போல இருக்க சொல்லிட்டாங்க அதனால அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகாம ரொம்ப இயல்பா இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சமமாக பாவித்து கொண்டு சாதாரணமான விவகாரங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தா போதும். ஆனா அந்த புரிதலோடு இந்த உலக விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கணும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானத்தினுடைய புரிதல் என்னன்னா, இங்க எல்லாமே படம் ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த படத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுல எந்த சீனை நான் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆல்ரெடி எடுத்த படம், டைரக்டர் படத்தை எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு, அதை நான் பார்க்கறது மட்டும் தான் வேலை, அந்த படத்துல இருக்கிற சீன் எல்லாம் மாத்துறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து இந்த உலகத்தை பார்த்தோம்னா அதனால நம்ம எந்த பாதிப்பும் இல்லாம ஆனந்தமா இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கலாம் ஒரு படம் பார்க்குற மாதிரி. இல்லைன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு மூக்க நுழைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அப்ப மனத்துல தான் சிக்கிக்கிட்டு இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமாக மாறி மீண்டும் மீண்டும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை மனசு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும், அது நம்முடைய ஆன்மவியல் முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிவிடும் என்பதையும் இங்கு 115 ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகின்றார். அப்ப இதெல்லாம் நம்ம நன்றாக உள்ளே வாங்கி கொண்டு சரியானபடி நம்ம மகான்கள் யோகிகள் ஞானிகள் காட்டிய வழியில பயணிக்க வேண்டும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்தவங்க மீண்டும் அந்த பழைய தேவையற்ற மற்ற நூல்களை எல்லாம் படிக்கிறத குறைச்சிக்குங்க. ஏன்னா இப்ப வேற சைவ சித்தாந்த நூல் எடுத்து படிக்கிறது, வைணவ சித்தாந்த நூல் எடுத்து படிக்கிறது, அப்புறம் வேற ஒரு அட்டாங்க யோகத்தை பத்தி படிக்கிறது, அப்புறம் இன்னொரு சாமியார் இப்படி சொல்லிட்டாரு அந்த புக் எடுத்து படிக்கிறது அப்படின்னு சொந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைய எடுத்து எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா குழப்பங்கள் தான் வரும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் வரும், ஒரு நூலுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லியிருப்பாங்க, அவரவர்கள் புரிதல் அவரவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார்கள். அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய புரிதலையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். இப்ப நமக்கு இங்க பிரமாணம் என்ன தெரியுமா, இந்த வேதாந்த பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம், வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதற்கு முரணான விஷயங்களை நம்ம இங்கே செய்யக்கூடாது செய்ய மாட்டோம், அதன்படிதான் நம்ம இங்க வாழ்றோம், அதன்படிதான் பாடங்களையும் நம்ம எடுக்கிறோம் பாடங்களையும் நடத்துறோம். அப்போ இங்க வேதத்தினுடைய பிரமாணம் வந்து சாஸ்திரம் எப்படி கொண்டு போவதோ அதையே ஞானிகளும் ரிஷிகளும் நமக்கு சொன்னாங்க, அப்போ அந்த ரிஷிகளும் ஞானிகளும் நமக்கு எதை சொன்னாங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ற சொந்த கருத்துக்களெல்லாம் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஏகப்பட்ட தவறு நம்ம இடத்துல வந்துடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க, அவங்கவுங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே மதங்கள்லாம் பார்த்தோம், இத்தனை மதங்கள் வந்தது காரணம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இன்றைக்கி நிறைய சாமியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா முட்டை சாப்பிடலாம் பாரு, ஒருத்தர் முட்டை சாப்பிடக்கூடாதும் பாரு, அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து சைவம் அசைவம்ங்கிறது என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சைவம் அசைவம்ங்கிறது பிரிவினைகள் நம்ம இடத்துல இல்லை, ஆனாலும் நம்ம அசைவத்தை எடுத்தால் நமக்கு என்ன மாற்றங்கள் நடக்கும், மனோ ரீதியான மாற்றங்கள், உடல் ரீதியான மாற்றங்கள் என்ன வரும் அப்படிங்கிறத சைவம் அசைவம்ங்கிற புத்தகத்துல சுட்டி காட்டியிருப்பேன். அதெல்லாம் அந்த மாதிரி முக்கியமா வேதத்தினுடைய பிரமாணமாக நம்ம வைத்து அந்த விஷயங்களை நம்ம உள்ள ஆழ்ந்து ஆராய்ந்து விசாரம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு புரிதல் வரும். அதனால மற்றவர்கள் சொல்ற பாணியில போய் மாட்டிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சிக்கிக்க கூடாது. இங்க சாஸ்திரம் தான் பிரமாணம், அதன்படி இப்ப நம்ம பயணிக்கிறோம். அப்ப இன்றைய வகுப்புல இந்த 115வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். அப்புறம் திங்கட்கிழமை நம்ம 116ல இருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.